الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فقد قال الله عز وجل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون
صدق الله العليم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா அவனுடைய திருநாமம் கொண்டு ஹுத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த உலகத்திலே ஏராளமான தன்னுடைய படைப்பினங்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகநாயன் அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா அவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தினும் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் இந்த உலகத்துக்கு ஒரு அருட்கொடையாகவும் மனித குலத்துக்கு ஒரு மாணிக்கமாகவும் வந்துதித்த எம்முடைய உயிரிலும் பெரிய கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த அருமை சஹாபாக்கள் உச்சமர்கள் நல்லோர்கள் கியாமனால் வரை வரக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்கள் அத்துணை பேரிலும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா தன்னுடைய அருளை சொரிந்தருள்வானாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த பூமிலோகத்திலே இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடமான அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இஃத்திகாஃப் நியத்துடன் வந்த வந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை எம்முடைய வாழ்க்கையிலே எடுத்தொழுகுமாறு எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றானோ அத்தகைய அல்லாஹ்வுடைய கடமைகளுக்கு மதிப்பளித்து எவைகளையெல்லாம் நாம் செய்யக்கூடாது என்பதாக எங்களை தடை செய்து வைத்திருக்கின்றானோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து நடக்குமாறு முதல் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்கின்றேன். மேலான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா எங்களை முஸ்லிம்களாக படைத்து வைத்திருக்கின்றார். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே அவன் ஒரு முஸ்லிமாக பிறந்ததற்காக அவன் பிறந்தது முதல் அவனுடைய மரணம் வரைக்கும் அவன் அந்த மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருந்தாலும் கூட இந்த மேலான மார்க்கமாம் இஸ்லாமிய மார்க்கம் கிடைத்ததற்காக அந்த மேலான நாமத்துக்கு இந்த மனிதன் அவன் நன்றி செலுத்தினவனாக அவன் மாறமாட்டார். அந்த அளவுக்கு மிகப்பெரும் ஒரு அருளாக அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மிக பெரும் ஒரு கிருபை அவனுடைய மார்க்கத்தில் எங்களை எல்லாம் வாழ வைத்து இதே நேரம் இந்த சத்தியமான மார்க்கத்திலே அல்லாஹ் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், நாமெல்லாம் இதே நிலைமையில் இதே முஸ்லிம்களாக மரணிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் முஸ்லிம்களை ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக ஆக்கி வைத்திருக்கின்றார். இந்த உலகத்திலே எந்த ஒரு நாட்டிலே பிறந்தவராக இருக்கலாம், உலகத்துடைய எந்த ஒரு மொழியை பேசக்கூடியவராக இருக்கலாம், முஸ்லிம்கள் அத்துணை பேரும் சகோதரர்கள் என்பதை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இதே நேரம் சகோதரர்கள் என்று சொல்லும் போதோ ஒருவர் அடுத்தவர்களுக்கு எப்பொழுதும் நாங்கள் உதவியாக உத்தையாசையாகத்தான் நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். ஒரு கட்டிடம் இருக்கின்றது, அந்த கட்டிடத்துடைய ஒவ்வொரு பகுதியும் ஏனைய பகுதிகள் நிலைத்திருப்பதற்கு உதவியாக இருப்பதை போன்றுதான் நாங்கள் அடுத்தவர்கள் அவர்களுடைய முன்னேற்றத்துக்காக, அதே போன்று அவர்கள் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்கு எப்பொழுதும் ஒத்தாசையாக உதவியாக இருக்க வேண்டும் என்ற இந்த அழகான பண்பை தான் இஸ்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே ஒரு மனிதனை இன்னொரு மனிதனின் மீது தேவை உள்ளவனாகத்தான் படைத்து வைத்திருக்கின்றார். இந்த அடிப்படையிலே இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே கடன் கொடுக்கல் வாங்கல் இது மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இந்த கடனோடு சம்பந்தப்பட்டவனாக இருக்கின்றான். ஒன்று கடன் எடுத்தவனாக இந்த மனிதன் இருக்கின்றான், அல்லது இந்த கடனை கொடுத்தவனாக இருக்கின்றான். ஆனால் இஸ்லாம் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு மனிதனும் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று மிக அழகான முறையிலே வழிகாட்டி இருக்கின்றது. இந்த அமைப்பிலே கடன் கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லும் போதோ இது எப்பொழுது கடன் எடுப்பதை இஸ்லாம் அனுமதி அளித்திருக்கின்றது, என்னென்ன காரணங்களுக்காக வேண்டி கடன் வாங்க வேண்டும் என்பதையும் அழகான முறையிலே சொல்லி வைத்திருக்கின்றது. ஒரு மனிதன் மிகவும் இக்கட்டான நிலைமைக்கு ஆளாக்கப்படுகின்றான், அவனால் வாழ்ந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை ஏற்படுகின்றது. இப்படியான சந்தர்ப்பங்களில் இவனுடைய ஒரு ஆகுமான தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இவன் கடன் வாங்காமல் இவனுக்கு வாழ முடியாது என்ற இப்படியான இக்கட்டான நிலைமை வரும்போதோ இந்த மனிதன் கடன் வாங்குவதற்கு இஸ்லாம் அனுமதி அளித்திருக்கின்றது. ஆனால் ஆடம்பரமான விடயங்களுக்காக வேண்டியோ தன்னுடைய காரியங்களை மிகவும் பெரிதாக அமைத்துக் கொள்வதற்காக வேண்டியோ, தனக்கு ஒரு இருப்பதற்கு ஒரு வீடு தேவையாக இருக்கின்றது, ஆனால் இவனுக்கு தேவையான அளவுதான் அவனுடைய வீட்டை அமைத்துக் கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதி அளித்திருக்கின்றது. இந்த மனிதன் தன்னுடைய வீட்டை பெருக்கிக் கொள்வதற்கோ அல்லது இவனுடைய திருமணத்தை லேசான முறையிலே ஆடம்பரம் இல்லாமல் அமைத்துக் கொள்ள முடியும், இப்படியான காலகட்டத்திலே மக்களுக்கு காண்பிப்பதற்காக ஆடம்பரமான முறையிலே இவன் கடன்பட்டு திருமணங்களை பெரிதாக அமைத்துக் கொள்வதற்காக வேண்டியோ அல்லது போதுமான ஒரு தொழில் இருந்து கொண்டிருக்கின்றது, இந்த தொழிலை இந்த தொழில் மூலமாக இவனுடைய குடும்பத்தை இவனால் நடத்தி கொள்ள முடியுமாக இருக்கின்றது, ஆனால் இவன் பொருளின் மீது ஆசைப்பட்டு அடுத்த மனிதர்களிடத்திலே கடன் வாங்கி கடனை கொடுக்க முடியாத இப்படியான நிலைமைக்கு ஆளாகுவதை இஸ்லாம் ஒருபோதும் அனுமதி அளிக்கவில்லை என்பதையும் நல்ல முறையிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இந்த உலகத்திலே கடன் வாங்கக்கூடிய மனிதன் அவனுடைய உண்மையான நீயத் கடனை திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்ற இந்த நல்ல எண்ணத்தோடு யாரு கடன் வாங்குவார்களோ அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த மனிதனுக்கு மரணிப்பதற்கு முன்னாலே அந்த கடனை திருப்பிக் கொடுப்பதற்குரிய வழிவகைகளை செய்து கொடுப்பான். அதற்கு மாற்றமான முறையிலே கடனை திருப்பிக் கொடுக்க அதற்கு இவனால் முடியாத கட்டமாக இருக்கின்றது, ஆனால் உண்மையான நீயத் இவன் கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நீயத்திலே இவன் கடன் வாங்கினால் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஏதோ ஒரு முறையிலே கடனை அடைப்பதற்குரிய வழிவகைகளை செய்து விடுவார். இதற்கு மாற்றமான முறையிலே கடனை திருப்பிக் கொடுப்பதற்குரிய நீயத்தில்லாமல் கடனை வாங்கியவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய பணத்தை அளித்து அப்படியே பணம் இல்லாமல் ஆகிவிடுமாறு அந்த மனிதனை ஆக்கிவிடுவான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டி வந்தவர்கள். அவர்கள் இந்த உலகத்திலே வாழும் போதோ கடன் பட்டிருக்கின்றார்கள், ஆனால் அந்த கடனை ஒழுங்கான முறையிலே நிறைவேற்றியும் இருக்கின்றார்கள். கடனை அடைப்பதற்குரிய வழிவகைகளை செய்துவிட்டுத்தான் இந்த கடனை வாங்குமாறு இஸ்லாம் சொல்லி வைத்திருக்கின்றது. அருமை சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய வாழ்க்கையிலே கூட பல கட்டங்களிலே சஹாபாக்கள் மிக முக்கியமான தேவைகள் வரும்போது கடன் வாங்கி இருக்கின்றார்கள். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த கடன் கொடுக்கல் வாங்கல் எப்படி அமைய வேண்டும் என்று மிக அழகான முறையிலே அவனுடைய பரிசுத்தமான குர்ஆனிலே சொல்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா தடாயன்தும் பிதைனின் இலா அஜலிம் முஸம்மன் ஃபக்துபு. ஏ ஈமான் கொண்ட முஸ்லிம்களே, நீங்கள் ஒரு தவணைக்காக வேண்டி கடன் எடுத்தால் அதனை நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள் என்பதாக குறிப்பிடுகின்றான். அது மட்டுமல்ல, வஸ்தஷிது ஷஹீதைனி பிர்ரிஜாலிக்கும், உங்களிலே இரண்டு ஆண்களுடைய சாக்கிகளை வைத்து கடன் கொடுக்கல் வாங்கல் செய்து கொள்ளுங்கள் என்பதை குர்ஆன் தெளிவுபடுத்தி இருக்கின்றது. இந்தைய கடன் கொடுக்கல் வாங்கல் முறைகளில் இந்த முறை பேணப்படாததன் காரணமாக முஸ்லிம்களுக்கு மத்தியிலே சண்டையும் சச்சரவும் ஏற்பட்டு பள்ளிவாசலில் இருந்து கோட்டு வரைக்கும் முஸ்லிம்கள் இன்றைக்கு பிரச்சினைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு எத்தனையோ பேர்கள் கடன் கொடுக்கல் வாங்கல் செய்கின்றார்கள், ஆனால் அந்த கடன் கொடுத்தவருக்கும் இவருக்கும் மத்தியிலே தான் அந்த சம்பந்தங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. எந்த விதமான சாக்கியும் இல்லாத நிலைமையிலே இதே நேரத்திலே எழுத்து வடிவத்திலே எந்த விதமான ஒரு அச்சாட்சியும் நம்மிடம் இல்லாததன் காரணமாக தன்னோடு பழகி கொண்டிருக்கின்ற சகோதரர் ஒருவர் தானே தன்னுடைய உடன் பிறந்த சகோதரராக இருக்கின்றார், தன்னோடு அறிமுகமான ஒருவராக இருக்கின்றார், தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கின்றார், தன்னோடு பல வருடங்களாக வியாபார கொடுக்கல் வாங்கல் செய்தவர் என்ற அடிப்படையிலே எந்த விதமான சாக்கியும் இல்லாத இப்படியான பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய கடன்களுடைய முடிவு பிரச்சினையாக இன்று இருந்து கொண்டிருப்பதற்குரிய அடிப்படை காரணம் இஸ்லாமிய இந்த அழகான வழிமுறைகளை விட்டு விட்டதுதான். எந்த விதமான சாக்கியுமே இல்லை. கடன் கொடுத்தவர் சொல்லுகின்றார், 100,000 ரூபாயை நான் கடனாக கொடுத்தேன் என்று. கடன் எடுத்தவர் சொல்லுகின்றார், இல்லை இவர் 100,000 எனக்கு தரவில்லை, இவர் தந்தது 50,000 ரூபாய்களை தான் கடனாக தந்தார் என்பதாக இப்பொழுதோ இரண்டு பேருக்கு மத்தியிலே சர்ச்சை ஏற்படுகின்றது, உறவு முறை முறிகின்றது, இவர்கள் கோட்டு வரைக்கும் செல்லுகின்றார்கள். இவைகளுக்கெல்லாம் மிக அடிப்படையான காரணம் நாங்கள் அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய கடன் கொடுக்கல் வாங்கலுடைய முறையிலே பேணப்படக்கூடிய இரண்டு சாக்கிகள் நம்மிடத்தில் இல்லாமல் இருப்பதும் எந்த விதமான ஒரு அத்தாட்சியும் நம்மிடத்திலே கடன் கொடுத்ததற்குரிய எழுத்து வடிவத்தில் இல்லாமல் இருப்பதுதான் இதற்குரிய காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா கடன் கொடுக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஏராளமான நன்மைகளை வைத்திருக்கின்றான். സഹീഹുൽ ബുഖാരിയിലെ പതിവാണ് ഒരു ഹദീസ്. നബി മുഹമ്മദ് സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർകൾ മുന്നയ്യ സമൂഹത്തിലെ നടന്ന ഒരു മനുതരുടെ നികൾവൈ ചൊല്ലിക്കാട്ടിനാർകൾ. അന്ത സമൂഹത്തിലെ ഇരുന്ന മനുതരുടെ ഉയരെ കൈപ്പറ്റുവതക്കാക വേണ്ടി ഇപ്പൊഴുതും മലക്കുൽ മൗത്തവർകൾ വന്നു വിടുകാർകൾ. അവനുടെ ഉയരെ കൈപ്പറ്റ വന്ന ഇന്ത കട്ടത്തിലെ അന്ത മനുതരിടത്തിലെ കേൾക്കുന്നാർകൾ, നീ ഇന്ത ഉലകത്തിലെ യാറാവത് ഒരു മനുതർ ഒരു നന്മൈ ചെയ്തിരിക്കുന്നതായാ എന്ന് കേട്ട നേരത്തിലേ இந்த மனிதன் சொன்னான், நான் எந்த விதமான ஒரு நன்மையும் செய்தது இல்லை என்பதாக சொன்ன நேரத்திலே அந்த மலக்குல் மௌத் சொன்னார், நீ சிந்தித்துப்பார், நீ ஒரு வியாபாரியாக இருக்கவில்லையா? நீ இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே ஏதாவது உன்னுடைய கொடுக்கல் வாங்கல் முறையிலே ஏதாவது ஒரு நன்மை செய்திருப்பாயே என்று இந்த மனிதனிடத்திலே சொன்ன நேரத்திலே இந்த மனிதன் சொன்னான், நான் ஒரு வியாபாரியாக இருந்தேன், கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டிருந்தேன், ஆனால் வசதி வாய்ந்த மக்களும் என்னிடம் அவர்கள் வியாபார தொடர்புடன் இருந்தார்கள். இப்பொழுதோ அவர்களுடைய பணத்தை கொடுப்பதற்குரிய இந்த சந்தர்ப்பங்கள் வரக்கூடிய நேரத்திலே என்னிடத்திலே மிகவும் நல்ல முறையில் அவர்கள் வேண்டிக் கொள்வார்கள், எங்களுடைய கடனுக்கு அவகாசம் தர முடியுமா, எங்களுடைய பணத்தை திருப்பி தருவதற்கு இப்பொழுது எங்களுக்கு முடியாத நேரம் இருக்கின்றது, ஒரு கிழமை தவணை தருவீர்களா அல்லது ஒரு மாதம் தருவீர்களா என்றெல்லாம் அவர்கள் வேண்டும் போதோ வசதி உள்ள மக்களுக்கு நான் அவகாசம் கொடுத்து கொண்டிருந்தேன். அது மட்டுமல்ல, சில ஏழை எளிய மக்கள் அவர்கள் தங்களுடைய மிக முக்கியமான தேவைகளுக்காக கடன்பட்டிருப்பார்கள், சிறிய தொகையாக இருந்தால் அந்த பணத்தை நான் மன்னித்து விடுவேன் என்பதாக இந்த மனிதன் சொன்ன போதோ நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அவன் சொன்னான், என்னுடைய ஒரு மனிதனை உன்னால் மன்னிக்க முடியும் என்று சொன்னால் ஒரு கடனாளி அவன் கடன்பட்டு அவன் அல்லல் படக்கூடிய நேரத்திலே கடனை அடைத்துக் கொள்ள முடியாத கட்டம் வரும்போதோ நீ அவகாசம் கொடுத்தாயல்லவா? இதே போன்று ஏழை எளிய மக்கள் உன்னிடம் கடன்பட்டு வந்தார்கள், அவர்களால் கடனை கொடுக்க முடியாத கட்டம் வரும்போதோ அந்த மனிதனை மன்னித்திருக்கின்றாயா அல்லவா? இதைவிட நான் மன்னிப்பதற்கு மிக அருகதையுள்ளவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை உன்னால் மன்னிக்க முடியும் என்று சொன்னால் இந்த மன்னிப்பென்ற தன்மை என்னிடம் இருக்கின்றது, நான் உன்னை மன்னிப்பதற்கு மிகவும் அருகதையுள்ளவன் என்பதாக சொல்லி அந்த மனிதன் கடன் கொடுத்து கொண்டிருந்த இந்த மனிதனை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா மன்னித்து விட்டான் என்பதாக நபி அவர்கள் சொல்லி வைத்தார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதன் கடன் படுகின்றான், இப்பொழுது அல்லல் படுகின்றான், இவன் எம்மிடம் வருகின்றான், இந்த கடனை நீங்கள் கொஞ்சம் அவகாசம் தரமாட்டீர்களா, இன்னும் ஒரு கிழமை எங்களுக்கு தவணை தரமாட்டீர்களா, ஒரே ஒரு மாதம் எங்களுக்கு நீங்கள் தவணை தந்தால் இந்த கடனை அடைத்துவிட முடியும் என்ற உண்மையான எண்ணத்தோடு யாராவது ஒருவர் முன் வருவார் என்று சொன்னால் இந்த மனிதனுக்காக அவகாசம் கொடுக்கக்கூடிய இப்படிப்பட்ட மக்களை பற்றி நபி அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், மன் அந்தர மோசிரன், யாராவது ஒரு மனிதர் ஒரு கடனாளிக்கு அவன் அவகாசம் கொடுத்தால் அல்லது அந்த கடனை இவனால் மன்னிக்க முடியுமாக இருக்கின்றது, ஒரு சிறிய கடனாக இருக்கின்றது, இதனை மன்னிப்பு இவனுக்கு இதிலே எந்த விதமான சிரமமும் இல்லை, இப்பொழுது அந்த கடனை மன்னித்து விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளையிலே கியாமத்துடைய அந்த நாளையிலே அல்லாஹ் இந்த மனிதனுடைய கஷ்ட துன்பங்களை நீக்கி வைப்பான் என்பதாக சொல்லுகின்றார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், யாரு கடனாளிக்கு அவகாசம் கொடுப்பார்களோ அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எந்த விதமான நிழலே இல்லாத மறுமை நாளையிலே அந்த கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் கடனாளிக்கு அவகாசம் கொடு கொடுத்த இந்த மக்களுக்கு அவனுடைய நிழலை கொடுக்கின்றான் என்பதாக சொன்னார்கள். அது மட்டுமல்ல, நபி அவர்கள் இன்னும் ஒரு கட்டத்திலே சொன்னார்கள், யாரு கடனாளிக்கு அவகாசம் கொடுப்பார்களோ அல்லது கடனை மன்னித்து விடுவார்களோ அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா வகாஹுல்லாஹு மின் ஃபைஹி ஜஹன்னம், நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ் அந்த மனிதனை நரகத்திலிருந்து இவனை பாதுகாத்து விடுவான் என்பதாக சொல்லுகின்றார்கள். அவ்வளவெல்லாம் கடனாளிக்கு கடனை மன்னிக்க கூடியவர்களுக்கு மிக பெரும் நன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அது மட்டுமல்ல, நபி அவர்கள் இன்னும் ஒரு கட்டத்திலே சொன்னார்கள், யாரு மன் கான லஹு அலா ரஜுலின் ஹக்குன், இன்னொரு மனிதன் மீது கடனை கொடுத்திருக்கின்றார், இன்னொரு மனிதனுடைய உரிமை, இன்னொரு மனிதனுக்கு ஏதோ ஒரு ஹக்கு, அவனிடம் ஏதோ ஒரு கடமை இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படியான மனிதன் அஹ்கரஹு, யாரு அந்த கடனை அவன் பிற்படுத்தி வைக்கின்றாரோ, கானலஹு பிகுல்லி யௌமின் சதகா, இந்த மனிதன் எத்துணை நாட்களுக்கு கடனாளிக்கு அவகாசம் கொடுத்தானோ அத்துணை நாளைக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் அந்த தொகையை சதக்காவாக தானமாக கொடுத்த நன்மையை கொடுக்கிறான் என்பதாக சொன்னார்கள். உதாரணத்துக்காக, நம்மிடத்திலே ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே ஒரு மனிதன் கடனை வாங்கிவிட்டு செல்கின்றான், கடனுடைய தவணை முடிந்து விடுகின்றது, முறையான முறையில் எங்களை அணுகின்றான், ஆனால் அவன் சொல்லுகின்றான், ஒரு மாதம் எங்களுக்கு அவகாசம் தாருங்கள் என்பதாக, நாங்கள் ஒரு மாதமாக இவனுடைய கடனை நாங்கள் திருப்பி தருவதற்குரிய இந்த அவகாசத்தை கொடுத்தோம் என்றால், நாங்கள் எவ்வளவு ரூபாக்களை கடனாக கொடுத்தோமோ அவ்வளவு ரூபாக்களை ஒவ்வொரு நாளும் சதக்காவாக அல்லாஹுடைய பாதையிலே நாங்கள் தான தர்மம் செய்த நன்மைகளை அல்லாஹ் பதிவு செய்கின்றான். ஒரு மனிதன் 1 லட்சம் ரூபாவை கடனாக வாங்குகின்றான், அதற்குரிய தவணை வருகின்றது, எங்களால் திருப்பி கொடுப்பதற்கு அவனுக்கு முடியாத ஒரு கட்டம் வரும்போதோ முறையாக நம்மிடம் அணுகுகின்றான். இந்த கடனுடைய பாரதூரத்தை விளங்கிய மனிதன் அவன் எங்களோடு வந்து மன்னிப்பு கேட்கின்றான், அவன் எங்களோடு தொடர்பு கொள்கின்றான். ஒரே ஒரு கிழமை அவகாசம் தர முடியுமா என்று, இப்பொழுது 1 கிழமை அவகாசம் கொடுத்தால் ஒவ்வொரு நாளும் 1 லட்சம் ரூபாக்களை அல்லாஹுடைய பாதையிலே நல்ல கருமங்களுக்காக நாங்கள் தான தர்மங்கள் செய்தால் எவ்வளவு பெரும் நன்மைகளை எங்களால் அடைந்து கொள்ள முடியுமோ அவ்வளவு பெரும் நன்மைகளை அல்லாஹ் இந்த மனிதனுக்கு கொடுக்கிறான். அது மட்டுமல்ல, நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜுடைய இந்த தினத்திலே அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சொர்க்கலோகத்தை காட்டினான். எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதுமே கேட்டிருக்க மாட்டாத, எந்த மனிதனுடைய உள்ளத்தாலும் சிந்தித்து பார்க்க முடியாத இந்த சொர்க்கத்துடைய மாளிகைகள் தங்கத்தினாலான, முத்துக்களினாலான, ரத்தினங்களினாலான, மாணிக்கத்தினாலான, வைடூரியத்தினாலான, தங்க வைரங்களினாலான இந்த மாளிகை முத்து மாளிகைகள் எல்லாம் இலங்கிக் கொண்டிருக்கின்றது. முத்து மாளிகை சொர்க்கத்துடைய மாளிகை இலங்கிக் கொண்டிருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சொர்க்கத்தை அப்படியே பார்க்கின்றார்கள். அந்த சொர்க்கத்துடைய வாயிலிலே எழுதப்பட்டிருக்கிறது, அஸ்ஸதகத்து பிஅஸ்ரி அம்ஸாலிஹா, ஒரு மனிதன் சதக்காவாக ஒரு மனிதனுக்கு அவனுடைய பணத்தை கொடுத்தால் இந்த பணம் 10 மடங்காக இரட்டிப்பாக்கப்படுகின்றது. வல் கரபு பிதமானியத் அஷர், அங்கே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கடனாக கொடுப்பான் என்றால் இந்த பணம் 18 மடங்காக இரட்டிப்பாக்கப்படுகிறது என்பதாக எழுதப்படுகின்றது, அங்கே எழுதி வைக்கப்படுகின்றது. அந்த சொர்க்கத்துடைய வாயிலிலே கடன் கொடுத்த மனிதனுடைய பணம் 18 மடங்காக இரட்டிப்பாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதாக எழுதப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சில கட்டங்களிலே சதக்கா கொடுப்பதை விடவும் யாராவது ஒரு மனிதர் கஷ்ட துன்பங்களிலே தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் இவன் அள்ளல் பட்டவனாக தன்னுடைய கண்ணியம் கௌரவம் அந்தஸ்து பட்டம் பதவிகள் அச்சுனையையும் இழந்தவனாக யாருக்கு முன்னாலும் நான் கைகட்டி நிற்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட மனிதன் கூட ஒரு ஏழை கூட இன்னும் ஒரு மனிதரிடத்திலே முன்னால் நின்று கைகட்டிய நிலைமையிலே தன்னுடைய அத்துணை அந்தஸ்துகளையும் இழந்தவனாக யாருக்கு முன்னாலும் நான் நிற்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட மனிதன் கூட அவனுக்கு ஒரு பிரச்சனை வருகின்றது, அவனால் வாழ முடியாத ஒரு கஷ்டம் வருகின்றது, ஏதோ வியாபாரத்தில் அவன் நஷ்டவாளியாக மாறிவிட்டான், அவனுடைய பொருள் அழிந்து விட்டது, ஏதோ அனர்த்தத்தின் மூலமாக இவனுடைய பொருள்கள் எல்லாம் அழிந்து விட்டது, அல்லது இவனுக்கு ஏதோ அழிவு ஏற்பட்டு விட்டது. இப்படியான மனிதன் உண்மையான முறையிலே அவனுடைய தேவையும் இருந்தது என்று சொன்னால் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களிலே கொடுக்கக்கூடிய சதக்காவை விடவும் கடனாக கொடுப்பது இந்த மனிதனுக்கு மிகவும் நன்மை பயப்பிக்கப்படக்கூடியது என்பதைத்தான் அங்கே சொர்க்கத்துடைய வாயலில் எழுதப்பட்டிருந்தது. எனவே உண்மையான நீயத்தோடு இந்த கடன் கொடுக்கக்கூடியவர்களுக்கு உண்மையான நன்மைகளை எதிர்பார்த்தவர்களாக அல்லாஹ் இந்த கடன் கொடுப்பதன் மூலமாக நாளை மறுமையிலே எந்த சொர்க்கத்துடைய வாயலிலே அந்த கடன் கொடுத்தவர்களுக்கு 18 மடங்கு இரட்டிப்பான நன்மைகள் எழுதப்படுகிறது என்பதாக எழுதி வைத்தானோ இதே வாயிலூடாக சொர்க்கலோகம் செல்வதற்குரிய இந்த மேலான பாக்கியத்தை அல்லாஹ் நிச்சயமாக சத்தியமாக ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு மனிதனுக்கு உறுதி செய்த மனிதனுக்கு அல்லாஹ் நாளை மறுமையிலே அந்த மனிதனை இந்த சொர்க்கத்துடைய இதே வாயிலினூடாக சொர்க்கம் செல்வதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பார். ஆனால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு சில மனிதர்கள் சில பாவங்களை மாத்திரம் தான் பாவங்கள் என்பதாக நினைக்கின்றார்கள். ஜினா செய்வது விபச்சாரம் என்பது மிகவும் பயங்கரமான ஒரு பாவம், இந்த அளவு பெரிய பாவம் என்று சொன்னால் இந்த விபச்சாரம் என்ற இந்த பெரும் பாவத்தில் ஈடுபடக்கூடிய 2 பேருடைய ஈமான்களும் அப்படியே கலட்டி வைக்கப்படுகிறது. மேகம் நிழல் கொடுப்பதை போன்றோ இந்த தவறான செயல் ஈடுபடக்கூடிய இந்த மனிதனுடைய ஈமான் கலட்டி வைக்கப்படுகிறது. இதே நிலைமையில் இவனுக்கு மரணம் வரும் என்று சொன்னால் எப்படிப்பட்ட மனிதன் இவனுடைய மௌத்து எவ்வளவு பயங்கரமாக அமையும். ஈமான் இல்லாத நிலைமையில் ஒரு மனிதனுக்கு மரணம் வரும் என்றால் எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு மரணத்தை இவன் தழுவுகின்றான். இதை பாவமாக நினைக்கின்றோம். சூது விளையாடுவது மது அருந்துவர்கள் நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ் சுபகான குவத்தால இதே சொர்க்கலோகத்திலே தேனாறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது, பாலாறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், மது ஆறாக அல்லாஹ் ஓட்டுவான், அந்த மதுவிலே அங்கு போதை ஏற்பட மாட்டாது. நாளை மறுமையிலே இந்த உலகத்திலே மதுவை சுவைத்தவர்கள் இன்று பிக்னிக் என்றும் இன்றைக்கு சுற்றுலா என்றும் இளைஞர்கள் செல்லுகின்றார்கள். அங்கே சென்று விட்டால் அத்துணை பாவங்களையும் செய்து இறுதியாக இந்த மதுவையும் வாயிலே சுவைத்து விட வேண்டும் என்ற இந்த பயங்கரமான நாளை மறுமை நாளையிலே சொர்க்கத்துடைய பாடத்தை அருந்த முடியாமல் அல்லாஹ் தடை செய்து விடக்கூடிய இந்த மகா பாவத்திலே கூட ஈடுபட்டு விடுகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இவைகள் எல்லாம் முஸ்லிம்கள் பாவம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதன் கடனை எடுத்துவிட்டு இந்த கடனை திருப்பி கொடுக்காமல் இந்த கடனை திருப்பி கொடுப்பதற்குரிய வழிவகைகளை செய்யாமல் இதே நிலைமையில் இவனுக்கு ஒரு மரணம் வரும் என்று சொன்னால் இதைவிட மிகவும் பயங்கரமான ஒரு பாவத்தோடு தான் இவன் மரணிக்கிறான் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. சல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மத்லுல் கனீ லுலுமுன், ஒரு மனிதன் கடனை திருப்பி கொடுப்பதற்குரிய வழிவகைகள் இருக்கின்றது. இந்த கடனை திருப்பி கொடுப்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் பலதும் இவனுக்கு ஏற்பட்டும் கூட இதனை திருப்பி கொடுக்காமல் இருக்கிறான் என்றால் மிகப்பெரும் அநியாயத்தை இவன் செய்கின்றான். இந்த உலகத்திலே மிகப்பெரும் அட்டூழியங்களை விடவும் மிகவும் பயங்கரமான ஒரு பாவத்திலே ஈடுபடுகின்றான். நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னாலம துனூபி இன்தல்லா, இந்த பூமி லோகத்திலே அல்லாஹ்விடத்திலே மிகவும் பயங்கரமான ஒரு பாவம் ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அந்த மனிதன் கடனை அடைப்பதற்குரிய எந்த வழிவகையையும் செய்யாமல் கடனுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டோ இதே கடனோடு இவனுக்கு மரணம் வரும் என்று சொன்னால் மிகப்பெரும் ஒரு பாவத்தோடு மரணிக்கின்றான் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு மிகப்பெரும் ஒரு பாக்கியம் கிடைக்கும் என்றால், இந்த உலகத்திலே ஒரு மனிதன் சொர்க்கத்துடைய உயர்ந்த பதவிகளோடு சொர்க்கத்துடைய மேலான அந்த சொர்க்கலோகத்துக்கு தகுதி வாய்ந்தவனாக மாறுவது மாத்திரமல்லாமல் இந்த மனிதன் சொர்க்கத்துடைய உயர்ந்த ஒரு பதவியிலே அவன் நாளை மறுமையிலே அவன் காணப்படுவான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதையிலே வீர மரணம் அடைந்து இஸ்லாமிய சன்மார்க்க இந்த போரிலே ஈடுபட்டு இவனுடைய உடம்பிலே காயம் ஏற்பட்டு இவனுடைய உடம்பிலே ரத்தம் சிந்திய நிலைமையிலே நாளை மறுமையிலே யாரு அந்த மார்க்கத்துக்காக தன்னை அர்ப்பணித்த நிலைமையிலே அவர்கள் மரணிப்பார்களோ நாளை மறுமையிலே உயர்ந்த அந்தஸ்திலே அவர்கள் காணப்படுவார்கள். இவர்கள் உலகத்திலே மரணிக்கும் போது ஒரு ஷஹீத் அவருடைய முதலாவது சொட்டு ரத்தம் பூமியிலே விழும்போது இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய ஒரு பாவம் செய்திருந்தாலும் இந்த உலகத்திலே மிகப்பெரும் பாவ கதைகளோடு இவன் மரணித்திருந்தாலும் இந்த வீர மரணம் அடையக்கூடிய ஷஹீதுடைய முதலாவது சொட்டு ரத்தம் பூமியிலே விழும்போதோ எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. இதன் பின்னால் எத்துணை சொட்டு ரத்தங்கள் பூமியிலே விழுகின்றதோ அவ்வளவு சொர்க்கலோகத்திலே உயர்ந்த பதவிகளிலே இந்த ஷஹீத் சென்று கொண்டே இருப்பார். நபி அவர்கள் இதை சொல்லிவிட்டு சொன்னார்கள், யுகஃபருலி ஷஹீத், யுகஃபருலி ஷஹீத், யுகஃபருலி ஷஹீதி குல்லு தன்பின் இல்லத்தைன். இந்த உலகத்திலே ஷஹீதுடைய அந்த வீர தியாகியுடைய அத்துணை பாவங்களும் மன்னிக்கப்படுமானால் கடனோடு இவன் மரணித்திருந்தால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு சம்பந்தப்பட்ட ஒரு சம்பந்தத்தோடோ ஒரு ஒரு தொடர்போடோ அடுத்த மனிதர்களுக்கு செய்யும் கடமைகளில் குறை செய்துவிட்டு இவனுக்கு மரணம் வரும் என்று சொன்னால் இவனுடைய இந்த கடனுடைய பாரம் அது மன்னிக்கப்பட மாட்டாது என்பதாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், ஒரு மனிதன் கடன் பட்டு விட்டால் அந்த கடனை அடைக்க முடியாத நிலைமையில் மரணித்து எப்படியாவது ஏதாவது ஒரு அமைப்பிலே இவன் சொர்க்கலோகம் சென்று விட்டாலும் கடன் பழுவோடு மரணித்ததன் காரணமாக நாளை மறுமையிலே சொர்க்கத்துடைய இன்பங்களை அடைய முடியாமல் இந்த மனிதன் கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பான் என்பதாக இவனுடைய கடனுடைய பாரம் அது நாளை மறுமையிலே கூட அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அதன் காரணமாக இவனை தண்டனை செய்து கொண்டிருப்பான் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு இரக்கமானவர்கள், இந்த உம்மத்துக்காக வேண்டி எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டார்கள். அவர்கள் மரணிக்கும் போது கூட உம்மத்தி உம்மத்தி, என்னுடைய சமூகமே, என்னுடைய உம்மத்தினர்களே என்பதாக அழுது கொண்டிருக்கிறார்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை க்ஷேமம் விசாரிப்பதற்காக நபி அவர்கள் கடினமான காய்ச்சலினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், மரணப்படுக்கையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பல்லாயிரக்கணக்கான மலக்குமார்களோடு வருகை தந்து கொண்டிருப்பார்கள். நபியே நாயகமே, உங்களுடைய காய்ச்சல் எப்படி இருக்கின்றது? அல்லாஹ்வுடைய அன்பு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் மரணிக்க இருக்கின்றீர்கள், நீங்கள் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு தயாரா என்பதாக கேட்டுக் கொண்டிருக்கும் போதெல்லாம் நபி அவர்களுடைய வாயிலிருந்து வந்து கொண்டிருந்தது. நபி அவர்கள் சொல்லுவார்கள், இன்னி அஜிதுனி மஹ்மூமன், நான்கு உம்மத்துடைய கவலையோடு இருக்கின்றேன். உம்மத்தி 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 என்பதாக இன்னமா அஸ்அலுக உம்மத்தி யா அல்லாஹ், நாளை மறுமையிலே என்னுடைய உம்மத்துனேயா இந்த நிலைமை எப்படி இருக்குமோ, என்னுடைய சமூகம் எப்படி இந்த உலகத்திலே வாழ்வார்களோ, அல்லாஹ்வுடைய கடமைகளை மதிக்களிப்பாமல் வாழ்ந்து விடுவார்களோ என்றுதான் நான் பயப்படுகிறேன் என்று இவ்வளவெல்லாம் உம்மத்தை நினைத்து அழுதார்கள். அந்த ஹிரா குகையிலே சென்று உம்மத்துக்காக வேண்டி நபி அவர்கள் இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டார்கள். அவர்களுடைய கால்களில் அந்த மக்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்களை அடித்து துன்புறுத்தினார்கள். அவர்களுடைய உடம்பில் இருந்து ரத்தம் தோய்ந்த நிலைமையிலே, அவர்களுடைய உடம்பில் இருந்து ரத்தம் தோய்ந்து கொண்டு பூமியிலே விழும் போதெல்லாம் இந்த உம்மத்தை தான் அவர்கள் நினைத்தார்களே. அந்த சந்தர்ப்பத்திலே, அல்லாஹ் இந்த சமூகத்தை நீ அழித்து விடாதே, இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சமூகமாவது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார்களே என்று துடியாய் துடித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இவ்வளவு இரக்கமான நபி அவர்கள், நாளை மறுமையிலே எல்லா நபிமார்களும் அவர்கள் தன்னை பற்றி அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கும் போது, யா அல்லாஹ் என்னுடைய சமூகத்தை நீ எனக்கு காட்டி விடுவாயாக, என்னுடைய உம்மத்திலே ஒவ்வொரு மனிதனையும், இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமூகத்தில் இருக்கும் மனிதரையும் இந்த உம்மத்தை நீ எனக்கு காண்பித்து விடுவாயாக என்பதாக எங்களை இனம் காண்டு கொண்டோ நபி அவர்கள் எங்களுக்காக ஷஃபாத் செய்வதற்கு முன்வரக்கூடியவர்கள். ஆனால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலத்திலே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யாராவது ஒரு மனிதர் கடனோடு கடன் பழுவை அடைக்க முடியாது நிலைமையிலே, அதற்குரிய வழிவகை எதையும் அவன் செய்யாத நிலைமையிலே இவன் மரணித்து விட்டால், அவனுடைய ஜனாசா கொண்டு வந்து நிறுத்தாட்டப்பட்டு விட்டால், நபி அவர்கள் முதலாவது ஜனாசாக்கள் வைக்கப்படும் போதோ, ஹல் அலைஹி தைனுன், இந்த மையத்தின் மீது ஏதாவது கடன் இருக்கிறதா என்பதாக கேட்பார்கள். இந்த மையத்தின் மீது கடன் இருந்தால் நீங்களே இந்த மையத்தை தொழுவித்து விடுங்கள் என்பதாக கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவெல்லாம் இரக்கமானவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ், நபியே நாயகமே, உங்களை நாங்கள் நாளை மறுமையிலே சந்தோஷமாக்கி வைப்போம் என்றெல்லாம் சொல்லும் போதோ, நாளை மறுமையிலே என்னுடைய உம்மத்திலே எந்த ஒரு மனிதரும் நரகத்தில் இருந்து அத்துணை பேர்களும் வெளியாகும் போது தான் நாளை மறுமையிலே அவர்கள் சொர்க்கவாதிகளாக மாறி வந்ததன் பின்னால் தான் எனக்கு சந்தோஷம் வரும் என்று சொல்ல கூடிய இப்படிப்பட்ட நபி அவர்கள் கூட இந்த உம்மத்திலே சமூகத்திலே தன்னோடு வாழ்ந்து கொண்டிருந்த, தன்னோடு உறவு முறை கொண்டிருந்த இந்த சஹாபாக்களாக இருந்தாலும் சரிதான், அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த இப்படிப்பட்ட நபிவர்களை கண்டு ஈமான் கொண்ட இந்த மக்களுடைய ஜனாசாவையே நான் தொழுவிக்க மாட்டேன், கடனுள்ள ஜனாசாவை தொழுவிக்க மாட்டேன் என்பதாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த ஜனாசாவிலிருந்து அகன்று செல்லும் போதோ, அருமை சஹாபாக்கள் நபி அவர்களுடைய ஜுப்பாவை பிடித்து, நபியே நாயகமே, இவரை நீங்கள் தொழுவீங்கள், இவருடைய கடன்கள் அத்துணையை நான் பொறுப்பெடுக்கின்றேன். இந்த மனிதனுக்கு எவ்வளவெல்லாம் கடன் இருக்கின்றதோ அத்துணை கடன்களை நான் பொறுப்பெடுக்கிறேன் என்று யாராவது ஒரு மனிதர் சொல்லும் வரைக்கும் அந்த ஜனாசாவை தொழுவிக்க மாட்டார்கள் என்று சொன்னார். அன்புக்குரிய இந்த சஹாபாக்கள், நபி அவர்களோடு இருந்த மனிதர்களோடு கூட கடனுள்ள ஜனாசாவை தொழுவிக்காமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று விடுவார்கள் என்பதாக சஹீஹுல் புகாரியிலே பதிவான ஆதாரபூர்வமான ஹதீஸில் பதிந்திருக்கின்றது என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, கடனுடைய பாரம் எந்த அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதன் காரணமாகத்தான் சில சஹாபாக்கள் அவர்கள் பள்ளிவாசல்லே வந்து அமர்ந்து விடுவார்கள். பள்ளிவாசல்லே கடனோடு உள்ளவர்கள், கடனை அடைக்க முடியாதவர்கள், யார் ரசூலல்லா, இந்த கடனை அடைத்து விட்டுத்தான் எனக்கு ஒரு மரணம் வர வேண்டும், நாளை மறுமையிலே கடனோடோ கடன் பழுவோடு எனக்கு மரணம் வந்துவிடக் கூடாது என்று துடியாய் துடித்துக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்விடம் துஆ இறைந்துவார்கள், அழுவார்கள், கெஞ்சுவார்கள், அவர்கள் பதறுவார்கள், துடிப்பார்கள், யா அல்லாஹ், இந்த கடன் பழுவோடு மட்டும் எனக்கு மரணம் வந்துவிடக் கூடாது. இந்த உலகத்திலே வாழக்கூடிய எந்த ஒரு மனிதனும் இந்த கடனோடு மட்டும் அவருக்கு கடனை அடைப்பதற்கு எந்த ஒரு வழிவகையையும் செய்யாத நிலைமையிலே இவனுக்கு ஒரு மரணம் வந்துவிடக் கூடாது. கடனை அடைப்பதற்குரிய வழிவகைகளை செய்துவிட்டுத்தான் எங்களுக்கு ஒரு மரணம் வர வேண்டும் என்பதை அவர்கள் ஆசை வைத்தார்கள். இப்பொழுது நபி அவர்கள் ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இந்த துஆவை ஓதி பாருங்கள். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா உங்களுடைய கடன் மலை அளவு இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய கடனோடு ஒரு மனிதன் மரணித்தாலும் கூட நாளை மறுமையிலே அந்த மனிதன் கடனை அடைத்து விட்ட நிலைமையிலே தான் அல்லாஹ் அவனை சந்திக்க வைப்பார். அந்த மனிதன் அந்த துஆவை ஓதுகின்றான், அழுகின்றான், கெஞ்சுகின்றான், மன்னிப்பு கேட்கின்றான், கடன் பட்டவனிடத்திலே செல்லுகின்றான், அவகாசம் கேட்கின்றான். ஆனால் அந்த மனிதன் அந்த கடனை அடைப்பதற்குரிய வழிவகைகளை அல்லாஹ் செய்வார். நல்ல நம்பிக்கையோடு நான் மரணிக்கும் போது யாருக்கும் எந்த விதமான கடனும் இல்லாத நிலைமையில் எனக்கு ஒரு மரணம் வர வேண்டும் என்று ஒரு மனிதன் ஆசை வைக்கின்றான், அழுகின்றான், அல்லாஹ்விடம் துஆ இறைந்துகிறான். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜனாசாவை தொழுவிக்க மாட்டேன் என்று சொன்னார்களே, என்னுடைய மரணம் இந்த கடனோடு நான் மரணிப்பேன் என்று சொன்னார். கடனை அடைப்பதற்கு என்னுடைய பிள்ளைகளை வைத்தோ, என்னுடைய உறவினர்களை வைத்தோ இதோ மரணித்து விட்டால் என்னுடைய ஜனாசா இது உயர்த்தப்படுவதற்கு முன்னால் என்னுடைய இந்த தோட்டத்தை எழுதி கொடுத்து விடுங்கள், இதனை இன்னிடம் இவ்வளவு பணம் இருக்கின்றது, இதனை கொடுத்து விட்டுத்தான் என்னை கபரிலே அடக்குங்கள் என்று சொல்லக்கூடிய துடியாய் துடிக்கக்கூடிய எத்துணை சகோதரர்கள் நம்மிலே இருக்கின்றார்கள். கடனை வாங்கும் போதோ எப்படியோ வாங்கிவிடலாம், யாரையும் ஏமாற்றி விடலாம், நாளை மறுமையில் ரப்புல் ஆலமீன் அந்த அல்லாஹ்வை ஏமாற்ற முடியுமா? இந்த கடன் எடுக்கக்கூடிய மனிதன் அவன் வருகின்றான், பதறுகின்றான், அழுகின்றான். ஆனால் இந்த கடன் கொடுக்கக்கூடிய மனிதனுக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கின்றது. அவனுக்கு மிக முக்கியமான தேவைகள் இருக்கும் போதோ தன்னுடைய ஒரு நண்பனாக இருக்கின்றானே, ஒரு முஸ்லிம் சகோதரராக இருக்கின்றாரே, இவருக்கு உதவ வேண்டுமே என்ற நல்ல எண்ணத்தோடு இவர் உதவுகின்றார். அந்த மனிதன் தன்னுடைய பணத்தை அப்படியே அந்த மனிதனிடம் கொடுத்து விடுகின்றார். ஆனால் கடனை எடுத்தவர்கள் அதற்குரிய தவணை வரும்போதோ உண்மையான முறையில் அவர்களை அணுகி அவர்களிடம் மன்னிப்பு கோரி இந்த கடனை எடுப்பதற்கு திருப்பி தருவதற்கு ஒரு மாதம் அவகாசம் தரமாட்டீர்களா, ஒரு கிழமை தரமாட்டீர்களா என்று இப்படி அணுகக்கூடியவர்கள் எத்துணை சகோதரர்கள். கடன் எடுத்தவர்கள் எங்கேயும் சென்று விடலாம், ஆனால் நாளை மறுமையிலே அவர்கள் மாட்டிக்கொள்வார்கள். நாளை மறுமையிலே எந்த விதமான யாரிடத்திலும் உதவி கூற முடியாதா? இப்படிப்பட்ட நாளையிலே கபரிலே இவர்கள் பிடிக்கப்படுவார்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ்விடம் கோடான கோடி மக்களுக்கு முன்னிலையிலே அல்லாஹ் இவனை நிறுத்தி, இந்த மனிதன் கடனாக உனக்கு தந்தானே, இந்த பணத்தை என்ன செய்தாய், அதை திருப்பி கொடுப்பதற்குரிய வழிவகையை செய்து விட்டா, நீ மரணித்தாய் என்று விசாரணை செய்தால், இவன் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு செய்த அமல்களை எல்லாம் நாளை மறுமையிலே யாரு கடனாக கொடுத்தாரோ அந்த மனிதருக்கு நன்மையாக கொடுத்து விட்டு எந்த விதமான நன்மைகளும் இல்லாமல் அல்லாஹ் அவரை பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்தில் யாரையும் அல்லாஹ் கடனோடு மரணிக்காமல் இந்த மனிதனுடைய உயிரை அல்லாஹ் நல்ல நிலைமையிலே மரணிக்க செய்ய வேண்டும். கடனை அடைப்பதற்குரிய வழிவகைகளை செய்வதற்கு அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும். நபி அவர்கள் அருமையான முறையில் இந்த துவாவை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம அக்னி பி ஹலாலிக் அன் ஹராமிக் வ அக்னி பி ஃபத்லிக் அம்மன் சிவாக். இந்த துஆவை ஓதி வருவோம். அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் பல பிரச்சனைகள், பல கஷ்டங்கள், பல துன்பங்களோடு அல்லாஹ் படைத்திருக்கின்றார். ஒரு மனிதனை இன்னொரு மனிதனுக்கு உதவியாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறார். கடன் கொடுக்கக்கூடியவர்களும் நல்ல எண்ணத்தோடு நாம் கடன் கொடுப்போம், அதன் மூலமாக நாங்கள் அவகாசம் கொடுப்போம். ஆனால் கடன் எடுத்தவர்கள் அதனை முறையாக நாங்கள் திருப்பிக் கொடுப்பதற்கு, எம்முடைய சமூகம் நல்ல பண்புகளோடு வாழ்வதற்கு அல்லாஹ் நல்ல பாக்கியத்தை கொடுத்தருள்வானாக. யா அல்லாஹ், கிருபையுள்ள நாயனே, யா அல்லாஹ், எம்முடைய குற்றம் குறைகளை நீ மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய தாய் தந்தையர்களுடைய அத்துணை பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய மோமினான முஸ்லிமான அத்துணை பேருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் கடன் பட்டிருக்கின்றார்கள், இந்த கடனுடைய துன்பத்தோடு உலகத்திலே நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார்களோ, யா அல்லாஹ், அந்த கடன்பட்ட மக்களுக்கு கடனை திருப்பிக் கொடுப்பதற்குரிய உள்ளத்தை நீ கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த கடனுடைய பாரதூரத்தை உணர்ந்து யா அல்லாஹ், மரணிக்கக்கூடிய நேரத்திலே யாருக்கும் எந்த விதமான கடன்களும் இல்லாமல் மரணிக்கக்கூடிய இந்த மேலான பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உடம்பிலே ஒரு சொட்டு ரத்தமாவது ஹராமான முறையில் வளர்ந்து விடாமல் எங்களுடைய உடம்பை பாதுகாப்பாயாக. எங்களுடைய குழந்தைகள், மனைவி, மக்கள் அவர்களுக்காக உழைத்து கொடுக்கிறோம். யா அல்லாஹ், ஹராமான உடம்பின் மூலமாக ஒரு சொட்டு ரத்தமாவது எங்களுடைய உடம்பிலே வளர்ந்து விடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் கடன் பட்டிருக்கிறார்களோ, யா அல்லாஹ், அவர்களுக்கு இந்த கடனை அடைத்து விட்டு நல்ல ஒரு மரணத்தை நீ கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய ஜனாசாக்கள் எல்லாம் சுமந்து செல்லப்படக்கூடிய நேரத்திலே யாருக்கும் எந்த விதமான பொறுப்புகளும் இல்லாமல், யாருக்கும் எந்த விதமான கடன்களும் இல்லாமல், யாருக்கும் எந்த விதமான அநியாயமும் செய்யாமல், யாருக்கும் எந்த விதமான யாரை பற்றி நாங்கள் புரை பேசி இல்லாத நிலைமையிலே உண்மையான ஒரு தௌபாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்களுடைய மரண தருவாயிலே அல்லாஹ், எந்த சொர்க்கத்துடைய வாயிலிலே கடன் கொடுத்தவர்களுக்கு 18 மடங்குகள் நன்மைகள் இரட்டிப்பாக்கப்படுகிறது என்று எழுதி வைத்தாரோ யா அல்லாஹ். இதே வாயிலினூடாக யார் யாருக்கெல்லாம் நாங்கள் உதவி செய்தோமோ யா அல்லாஹ், யார் யாருக்கெல்லாம் எங்களுடைய பணங்களை வாரி வழங்கி இருக்கிறோமோ யா அல்லாஹ், அந்த பாக்கியத்தின் மூலமாக அந்த வாயிலினால் சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் பாவிகள், யா அல்லாஹ், நாங்கள் செய்த அத்துணை பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலைமையிலே சொர்க்கத்துடைய வாயில்கள் எல்லாம் திறக்கப்பட்ட நிலைமையிலே எங்களுடைய மௌத்தை லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த உயர்தரமான கலிமாவை நாங்கள் மொழிந்தவர்களாக சொர்க்கத்துடைய வாயில்கள் திறக்கப்பட்ட நிலைமையில் எங்களுக்கு ஒரு மரணத்தை தருவாயாக. நாளை மறுமையிலே அல்லாஹ், கடன்பட்ட மனிதன் அவன் துடியாய் துடிதுடித்துக் கொண்டிருப்பதையால் யா அல்லாஹ், அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்தவர்கள், கடன்பட்டவர்கள், கடன் எடுத்தவர்கள், யா அல்லாஹ், நாளை மறுமை அவர்களுடைய நிலைமை என்னவாகும் என்று சொல்ல முடியாமல் மரணித்து நாளை மறுமையிலும் உலகத்திலும் கஷ்டப்பட்டு நாளை மறுமையிலும் கஷ்டப்படக்கூடிய இப்படியான ஒரு சகோதரராக என்னுடைய சமூகத்தை நீ மாற்றி விடாதே அல்லாஹ். கடனுடைய பார தூரத்தை விளங்கி இருக்கிறோம் யால், உண்மையில் நாங்களும் யாழ்லா இப்படியான நிலைமையில் ஆளாக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான நம்முடைய சகோதரர்கள் கடனை உணர்கிறார்கள் யாழ்லா. அவர்களுக்கு இந்த கடனை அடைப்பதற்குரிய வழிவகையை மட்டும் நீ செய்து கொடுப்பாயாக. உலகத்திலே எந்த சொத்து செல்வம் இல்லை என்றாலும் பரவாயில்லை யாழ்லா, நாங்கள் மரணிக்கும் போது யாழ்லா யாருக்கும் கடன் இல்லாத நிலைமையில் ஒரு நல்ல மரணத்தை மட்டும் எங்களுக்கு தருவாயாக. இந்த உலகத்தில் யாருக்கும் எந்த பொறுப்பும் இல்லாத நிலைமையிலே அல்லாஹ் எங்களுடைய எல்லா பாவங்களுக்கும் கண்ணீர் வடித்து தௌபா செய்து அல்லாஹ் சுஜூதுடைய நிலைமையிலே உன்னுடைய பள்ளிவாயலிலே அல்லாஹ் நல்ல கர்மங்களில் ஈடுபட்டிருக்கும் போதோ, குர்ஆனை திறந்திருக்கும் போதோ, உன்னுடைய பரிசுத்தமான குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கும் போது அல்லாஹ் இப்படியான நிலைமையில் உன்னுடைய பைத்துல்லா புனிதமான ஆலயம் இருக்கிறது அல்லாஹ், இந்த கண் கொள்ளா காட்சி கண்டுகளித்த நிலைமையில் ஒரு மரணத்தை தருவாயாக. இந்த வருடம் யார் யாரெல்லாம் உன்னுடைய புனிதமான பைத்துல்லாவை நோக்கி செல்லுகிறார்களோ அல்லாஹ் இவர்களுடைய ஹஜ்ஜை நீ ஏற்றுக்கொள்வாயாக. அல்லாஹ் இன்னும் யார் யாரெல்லாம் உன்னுடைய புனிதமான ஆலயத்தை பார்த்து விட்டு மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்களோ இந்த ஏழை எளிய மக்களுக்கும் உன்னுடைய பைத்துல்லாவை உன்னுடைய புனிதமான காபாவை அவர்களுடைய கண்களின் மூலமாக பார்த்து விட்டு உள்ள நல்ல மரணத்தை நீ அவர்களுக்கு கொடுப்பாயாக. ஆமீன்.